விவிலிய தேடல் பரிசேயரும் வரி தண்டுவரும் ஓமை பகுதி 4.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஆன்மீக எண்ணங்களை தன் உரைகள் வழியாகவும் நூல்களாகவும் வழங்கி வரும் டி ரங்கராஜன் என்பவர் தாயம் என்ற நூலில் ஒரு சிறுகதை கூறியுள்ளார். இயேசு கூறிய பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்ற உவமையில் பரிசேயர் தன் அருமை பெருமைகளையெல்லாம் ஆண்டவன் முன் அறிக்கையிட்டு கூறிய அந்த வார்த்தைகளை சிந்திக்கும் போது இந்த கதை என் நினைவுக்கு வருகின்றது. ரங்கராஜன் அவர்கள் கூறும் கதை இதுதான்.
குருவே, தயவு செய்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒருவர் கூறினார். நீ யார் என்பதை எனக்கு சொல் என்று குரு கேட்டார். ராமச்சந்திர ராவ் என்று அவர் பதிலளித்தார். அது உன் பெயர், அதை உதறிவிட்டு நீ யார் என்பதை எனக்கு சொல் என்று குரு மீண்டும் கேட்டார். நான் ஒரு தொழிலதிபர் என்று அவர் கூறினார். அது உன் தொழில், அதை விட்டுவிட்டு நீ யார் என்பதை கூறு. நான் ஓர் ஆண், அது உன் பாலினம், அதை அகற்றிவிட்டு நீ யார் என்பதை கூறு. குருவே, இப்போது நான் யார் என்பது எனக்கு தெரியவில்லை. மிகவும் நல்லது, இதுதான் தேடுபவனுக்கான துவக்கப் பள்ளி. உன் முத்திரைகள் அனைத்தையும் களைந்துவிட்டு நீயாக மட்டும் வருகிறாயல்லவா, அதுதான் தேடுபவனின் துவக்கப் பள்ளி. உன் பெயர் அச்சிடப்பட்ட அட்டை பூசாரிகளிடம் வேலை செய்யும், ஆனால் கடவுளிடம் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது என்று குரு வலியுறுத்தினார்.
அன்பு இதயங்களே, நிறுவனங்களில் பணிபுரிவோர், தொழில் அதிபர்கள், அரசு அதிகாரிகள் போன்றோர் ஒருவர் ஒருவரை சந்திக்கும் போது விசிட்டிங் கார்டு என்று சொல்லப்படும் அடையாள அட்டைகளை பரிமாறிக்கொள்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். தங்கள் பெயர்கள், வாங்கிய பட்டங்கள், வகிக்கும் பதவிகள் என்று பல அடையாளங்கள் அந்த அட்டைகளில் அச்சிடப்பட்டிருக்கும். அந்த அட்டைகள் எவ்வளவுக்கெவ்வளவு நிரப்பப்பட்டுள்ளதோ அவ்வளவுக்கவ்வளவு அவர்கள் முக்கியமானவர்கள் என்பது பொதுவான கணிப்பு. அன்பு இதயங்களே, இத்தகைய அடையாள அட்டைகள் மனிதர்கள் மத்தியில் அறிமுகமாவதற்கு உதவுகின்றன. ஆனால் கடவுளிடம் இது தேவையா? தேவை என்பது போல் உணர்ந்த பரிசேயர் கடவுளிடமும் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார். கோவிலின் முன்பகுதியில் தலை நிமிர்ந்து நின்றபடி தன் அடையாள அட்டைகளை இறைவனிடம் கூறும் சாக்கில் கோவிலில் இருந்த அனைவருக்கும் விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தார் பரிசேயர். அவர் பயன்படுத்திய அந்த கூற்றை ஒரு சில விவிலிய ஆய்வாளர்கள் சிறு சிறு வாக்கியங்களாக பிரித்து கூடுதலான ஒரு தெளிவை தருகின்றனர். பரிசேயர் சொன்ன வார்த்தைகளை இன்னும் சிறிது பிரித்து பார்த்தால் நாம் காண்பது என்ன? நீங்களே கேளுங்கள்.
கடவுளே, நான் கொள்ளையர் போல் இல்லை, நான் நேர்மையற்றோர் போல் இல்லை, நான் விபச்சாரர் போல் இல்லை, நான் மற்ற மக்களைப் போல் இல்லை, நான் இந்த வரி தண்டுவரைப் போல் இல்லை. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நான் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கின்றேன். நான் என் வருவாயிலெல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கின்றேன்.
அன்பு இதயங்களே, பரிசேயர் சொன்னதை இவ்வாறு பிரித்து பார்க்கும்போது அதில் நான் என்ற எண்ணம் நிரம்பி வழிவதை காணலாம். IAS அதிகாரியான வே இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள 7வது அறிவு என்ற நூலில் அவர் கூறியுள்ள இரு சிறுகதைகள் தற்புகழ்ச்சியில் சிக்கிக் கொண்டவர்களின் தலைவலியை அழகாக சித்திரிக்கின்றனர்.
இரண்டு எழுத்தாளர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்தார்கள். முதல் எழுத்தாளர் தற்புகழ்ச்சிக்காரர். தான் எழுதியவற்றை பற்றியும் தன்னை பற்றியும் ஒரு மணி நேரம் மூச்சு விடாமல் அடுத்தவிடம் பேசி தீர்த்தார். அவரும் இதையெல்லாம் கேட்டு தொலைக்க வேண்டியிருக்கின்றதே என நினைத்து வேறெதையோ நினைத்து கொண்டு தலையாட்டினார். பேசி முடித்த தற்புகழ்ச்சிக்காரர், எவ்வளவு நேரம் நானே என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது, இனிமேல் நீங்க என்னை பற்றி பேசுங்க என்றார் நிதானமாக.
இறையன்பு அவர்கள் கூறும் அடுத்த கதை இதோ.
ஒரு மேடையில் சிறப்பு விருந்தினரை வானளாவ புகழ்ந்து கொண்டே இருந்தார் ஒரு பேச்சாளர். 5 நிமிடம் கழித்து அந்த சிறப்பு விருந்தினர் எழுந்து, தயவு செய்து என்னை புகழாதீர்கள் என்றார். அருகில் இருந்தவர், ஏன் 5 நிமிடமாக ஒன்றும் சொல்லவில்லை என்றார். அதற்கு சிறப்பு விருந்தினர், நானே அதில் மயங்கி போய் மெய்மறந்து விட்டேன், அதனால்தான் என்றார்.
அன்பு இதயங்களே, தன்னை பற்றிய சிந்தனைகளில் தன்னையே மறந்து போன பரிசேயர் தான் பேசுவது கடவுள் முன்னிலையில் என்பதையும் மறந்து பேசினார். அவர் கடவுளே என்ற வார்த்தையோடு ஆரம்பித்தாலும் அவர் சொன்னதெல்லாம் தன்னை பற்றிய பறை அறிவிப்பு மட்டுமே. இந்த பறை அறிவிப்பில் அவர் கடவுளுக்கு நன்றியும் சொல்கின்றார். அவரது தற்புகழ்ச்சியை கேட்டு தலை குனியும் நாம் அவர் நன்றி சொல்வதற்கான காரணத்தைக் கண்டு மேலும் தலை குனிகிறோம், சங்கடப்படுகின்றோம். அன்பு இதயங்களே, தன்னை தனித்துவம் மிகுந்த ஒருவராக உருவாக்கியதற்காக பரிசேயர் இறைவனுக்கு நன்றி சொல்லியிருந்தால் அவரது நன்றி உண்மையிலேயே ஒரு நன்றி ஜபமாக எழுந்திருக்கும். ஆனால் அவர், நான் இவரைப் போல் இல்லை, அவரைப் போல் இல்லை என்று மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு தன் தனித்துவத்தை குறிப்பிட்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை ஒரு ஜபம் என்று கூறவும் தயக்கமாக உள்ளது. அன்புள்ளங்களே, ஒருவர் தன்னிடம் உள்ள நன்மைகளை எண்ணி நிறைவு கொள்வதால் எழும் நன்றி உணர்வுகள் உண்மையான தகுதியான நன்றி. தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு அகந்தை கொள்வதால் சொல்லப்படும் நன்றி நன்றி அல்ல. எனது அருமை அன்புள்ளங்களே, மனித உணர்வுகளில் மிக உயர்ந்ததோர் இடத்தில் இருப்பது நன்றி உணர்வு. எனவே உலகின் எல்லா மதங்களிலும் இந்த உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் மதங்களின் உயிர் நாடிகளில் ஒன்று நன்றி. விவிலியத்தில் நன்றி என்ற உணர்வு சொல்வடிவில் கூறப்பட்டுள்ளது. நன்றி என்ற சொல்லை பயன்படுத்தாமலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் பல அழகிய பகுதிகளும் விவிலியத்தில் உள்ளன. அன்பு இதயங்களே, ஆண்டவர் என் ஆயன் என்ற அந்த 23 திருப்பாடலில் நன்றி என்ற வார்த்தை ஒரு முறையும் இடம்பெறவில்லை என்றாலும் அந்த பாடல் முழுவதும் இறைவனுக்கு நன்றி கூறும் ஒரு பாடல் என்பதை இந்த உலகம் அறியும். அதேபோல் அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்தபோது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று அவர் பாடிய அந்த பாடலில் நன்றி என்ற வார்த்தை ஒரு முறை கூட பயன்படுத்தப்படவில்லை. இருப்பினும் அன்னை மரியாவின் இந்த பாடல் கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் ஒரு நன்றி பாடலாக பல வழிபாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக தங்கள் அர்ப்பண வாழ்வின் அல்லது திருமண வாழ்வின் வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா என்று ஆண்டு நிறைவுகளை கொண்டாடும் அந்த விழா வழிபாடுகளில் அன்னை மரியாவின் இந்த புகழ் பாடல் நன்றி பாடலாக என்றும் ஒலிக்கின்றது. அன்பு இதயங்களே, அன்னை மரியாவும் திருப்பாடல் ஆசிரியரும் கூறும் வார்த்தைகளில் இறைவன் தங்களுக்கு செய்தவற்றை பட்டியலிட்டு புகழ்கின்றனர். பரிசேயரோ இறைவனிடம் கூறும் வார்த்தைகளில் தான் ஏதோ இறைவனுக்கு செய்துவிட்டதை போன்ற உணர்வோடு ஒரு பட்டியலை வெளியிட்டு அவருக்கு நன்றி சொல்கின்றார். அன்னை மரியாவும் திருப்பாடல் ஆசிரியரும் இறைவனை மையப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் மன நிறைவில் உருவான நன்றி ஜபங்கள். ஆனால் பரிசேயர் தன்னை மையப்படுத்தி சொன்ன அந்த நன்றி ஜபம் ஜபம் என்ற சொல்லுக்கே களங்கம் விளைவிக்கின்றது. அன்பு இதயங்களே, உண்மையான நன்றி ஒப்புக்காக சடங்குக்காக சொல்லப்படும் வெறும் வாய் வார்த்தை அல்ல. அது ஒரு மனநிலை. நாம் உலகை பார்க்கும் பார்வை எப்படிப்பட்டதென்று சொல்லும் ஒரு மனநிலை இந்த நன்றி உணர்வு. நன்றி என்ற சொல்லில் அந்த உணர்வில் ஒரு சில அழகான எண்ணங்கள் பொதிந்துள்ளன. முதல் எண்ணம், நன்றி என்பது நல்லவற்றிற்கு சொல்லப்படும் ஒரு சொல். ஒரு சில வேளைகளில் தீமை போல வரும் சில பிரச்சனைகளும் பின்னர் நன்மையாக மாறும்போது நாம் நன்றி உணர்வு கொள்கின்றோம். அன்பு இதயங்களே, தமிழில் நன்றி என்ற சொல்லைப் போலவே ஒலிக்கும் மற்றொரு சொல் நன்று. இந்த இரு சொற்களையும் இணைத்து நாம் எண்ணி பார்க்க நமக்கு பெரிதும் உதவியாக இருப்பது அழகானது ஒரு திருக்குறள்.
நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
எனது அருமை அன்புள்ளங்களே, நன்றி என்ற அந்த உணர்வை பற்றிய இரண்டாவது எண்ணம், நன்றி உணர்வுக்கு ஊற்று, ஆரம்பம், காரணம் நாம் அல்ல, மற்றவர்களே. தேங்க்யூ என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு. தேங்க் மீ என்று நாம் சொல்வதில்லை. ஒரு முயற்சி எடுத்தோம், வெற்றி பெற்றோம், ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டோம், இவற்றில் நமது முயற்சி நமது திறமைகள் வெளிப்பட்டாலும் இறுதியில் நாம் தேங்க் காட், அதாவது கடவுளுக்கு நன்றி என்றே அதிகம் சொல்கின்றோம். அன்பு இதயங்களே, நன்றி உணர்வின் மையம் நாமல்ல, நன்றி உணர்வின் ஆரம்பம் நாமல்ல, மற்றவர்களும் கடவுளும். இறுதியாக அன்புள்ளங்களே, நன்றி என்ற சொல்லின் உணர்வின் மூன்றாவது அற்புதம் அழகு என்ன தெரியுமா? அந்த உணர்வால் அதிக அளவு பயன் பெறுவது நாம் தான். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு பிறருக்கோ கடவுளுக்கோ நாம் நன்றி சொல்லும் போது அதை கேட்கும் மற்றவர்கள் ஓரளவு மகிழலாம். ஆனால் மனதார அந்த உணர்வை வெளிப்படுத்தும் நாம் இன்னும் அதிகம் மகிழ்கின்றோம், பெருமளவில் பயன் பெறுகின்றோம் என்பது உண்மை. இவ்விதம் நிறைந்த மனதோடு நன்றி சொல்வது மன்னிப்பு வழங்குவதைப் போன்றது என்று சொல்கின்றார் யூத மத குரு ஹெரால் குஷ்னர். நாம் மன்னிப்பை பெறும்போதும் வழங்கும் போதும் பெருமளவில் நிம்மதி ஆறுதல் அடைகின்றோம், மனக்காயங்கள் ஆறுகின்றன. அதேபோல் உண்மையான நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது பெருமளவில் நிறைவடைகின்றோம், பயனடைகின்றோம். அன்பு இதயங்களே, நன்றி உணர்வையும் மன்னிப்பையும் ஒரு சேர வெளிப்படுத்திய ஜெபம் வரி தண்டுபவர் எழுப்பிய அந்த ஜெபம். அந்த ஜெபத்தையும் அதன் விளைவையும் அடுத்த தேடலில் நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.